உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடாம் விடுதலையின் தலையங்கம். நாள் 2024 ஜனவரி 9. கார்ப்பரேட்டுகள் ராஜ்யம். 100 நாள் வேலை திட்டத்தில் விவசாய கூலிகளுக்கு பணமில்லை என சொல்லும் பாஜக அரசு வங்கியில் உள்ள மக்களின் சேமிப்புகளையும் மக்களை வாட்டி வதைத்து வாங்கும் வரிப்பணத்தையும் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு கடனாக கொடுத்து அதை வாராக்கடனாக தள்ளுபடி செய்து வருகிறது. இந்தியாவில் பல்வேறு திட்டங்களுக்கு பணமில்லை. 100 நாள் வேலை செய்தவர்களுக்கு ஊதியம் கொடுக்காததால் பல மாதங்களாக அவர்கள் போராட்டம் செய்து வருகிறார்கள். மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய பங்கீட்டுத் தொகை உரிய காலங்களில் வழங்கப்படாமல் இருக்கிறது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு 1500 கோடி கூட கொடுக்க இயலாமல் ஜப்பான் நாட்டில் கடன் வாங்கி கட்ட சொல்கிறது. மாணவர்களின் கல்வி கடன், விவசாயிகளின் கடன்களிலும் குறைந்தபட்சம் அந்த வட்டிகளையாவது தள்ளுபடி செய்ய கோரிக்கை வைத்தால் நிராகரிக்கிறது ஒன்றிய அரசு. சிஏஜி அறிக்கையில் 7.5 லட்சம் கோடி அளவுக்கு முறைகேடுகள் நடந்திருக்கின்றன என்று கூறிய பின்னர் அந்த முறைகேட்டை பற்றி எதுவும் பேசாமல் அந்த அறிக்கையை சமர்ப்பித்த அதிகாரிகளை பந்தாடி வருகிறது. பல இடங்களில் இந்த சிஏஜி தணிக்கைத்துறை அதிகாரிகளை ஆய்வு செய்யும் இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று வாய்வழியாக உத்தரவு பிறப்பித்து முறைகேடுகளை வெளிக்கொணராமல் முடக்க பார்க்கிறது. ஒரு பக்கம் கடுமையான வரி, இன்னொரு பக்கம் பெட்ரோல், டீசல், சமையல், எரிவாயு விலையேற்றத்தின் காரணமாக விலைவாசி ஏறி நிற்கிறது. மறுபக்கம் மோடியின் செல்லப்பிள்ளை அதானியின் நிறுவனம் நிலக்கரி இறக்குமதி மூலம் கொள்ளை லாபம் வைத்து அரசுக்கு விற்பனை செய்கிறது. இப்படி விலை அதிகமான நிலக்கரியை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் மின்சாரத்தின் விலை ஏறி பல்வேறு தொழில்களும் நசங்கும் நிலையில் இருக்கின்றன. இப்படி எதை பற்றியும் கவலைப்படாமல் இருப்பதால் ரூபாயின் மதிப்பு மிகவும் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் 7/8/2023 அன்று நாட்டில் நிலவும் வாராக்கடன் பற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதியின் கேள்வியின் 2983 பதிலளித்து பேசிய ஒன்றிய துணை நிதியமைச்சர் டாக்டர் பகவத் காரத் அளித்த பதிலுக்கும் இப்போது தகவல் அறியும் சட்டம் மூலம் பெறப்பட்ட பதிலுக்குமே வித்தியாசம் இருக்கிறது. இதில் அவலமான ஒன்று என்னவென்றால், எவ்வளவு தொகை பெரும் முதலாளிகளுக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது என்ற விவரத்தை மத்திய ரிசர்வ் வங்கி தனியாக பராமரிக்கவில்லை என்று பதிலளித்திருக்கிறார்கள். இப்படியான ஒரு அறிக்கையை நாடாளுமன்றத்தில் நிதித்துறை அமைச்சகம் வைத்தது. இப்போது கேரள மாநிலம் ஆலப்புழையில் பிறந்த சஞ்சய் ஈழாவா தற்போது குஜராத் மாநிலத்தில் சமூக போராளியாக இருப்பவர் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் இந்திய ரிசர்வ் வங்கியிடம் எவ்வளவு வாராக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது என்ற கேள்விக்கு மத்திய ரிசர்வ் வங்கி பதில் கொடுத்திருக்கிறது. இந்த கேள்விகளுக்கு ரிசர்வ் வங்கி அளித்த பதில், நம் நாடு எவ்வளவு வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிறது என்ற கேள்விக்கு விடை தெரியாமல் தள்ளாடும் நிலையில் இருக்கிறது. தெளிவாக கேள்விகளை வைத்த பின்னரும் அதற்கு பதிலாக உங்கள் கேள்வி புரியவில்லை என்ற அடிப்படையில் சில கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார்கள். இப்படி தகுதியற்றவர்களை வைத்தான் நாம் மத்திய ரிசர்வ் வங்கி இயங்குகிறது என்பதை பதில் என் 7 மற்றும் 8 புரிந்து கொள்ளலாம். இந்த பதில்களை விட இன்னும் வியப்பூட்டும் விதத்தில் இதற்கு முன்னர் அரசாங்கம் எவ்வளவு தள்ளுபடி செய்திருக்கிறது என்ற கேள்விக்கு தரவுகளே இல்லை என்று பதிலளித்திருக்கிறார்கள். இப்படியான நிலையில் வெளிப்படைத்தன்மையற்ற அரசாங்கத்தில் நாம் இருக்கிறோம். இப்படியாக இதுவரையில் எந்த ஒரு கேள்விக்கும் முறையான விளக்கமோ பதிலோ இல்லாத இந்த அரசாங்கம் பிரைம் கேர் பற்றி கேட்டால் அதற்கு பதிலில்லை, எலக்ட்ரிக்கல் பாண்ட் பற்றி கேட்டால் அதற்கு பதிலில்லை. இப்போது மொத்தமாக சில கேள்விகளை நாடாளுமன்றத்திலும் தகவல் உரிமை சட்டத்தின் வாயிலாக கேட்டால் மறுப்பதுதான். காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட தகவல் அறியும் உரிமை சட்டம் அற்புதமானது, அதை பலகீனப்படுத்தி வருகிறது பிஜேபி ஆட்சி என்பது கண்கூடாக தெரிகிறது. கடந்த 9 ஆண்டுகளில் தனியார் முதலாளிகளுக்கு மோடி அரசு கடன் கொடுத்து வாராக்கடனிடும் கணக்கில் தள்ளுபடி செய்த தொகை மட்டுமே ரூபாய் 25 லட்சம் கோடி. இப்படி சராசரியாக ஆண்டுக்கு 20 லட்சம் கோடிகள் வாராக்கடனாக மட்டும் தள்ளுபடி செய்து கொண்டே இருக்கிறது. மேலே இருக்கும் விவரம் சென்ற நிதியாண்டு வரைக்கும் தள்ளுபடி செய்யப்பட்ட தொகை. எந்த நிதியாண்டில் என்னையெல்லாம் செய்ய இருக்கிறார்களோ தெரியாது. பொதுவாக வங்கிகள் தொழில் செய்வதற்கு கடன் கொடுக்கிறது. இப்படி வழங்கப்படும் கடன்கள் 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று பிணையுடன் கூடிய கடன், இன்னொன்று பிணையில்லா கடன். சாதாரணமாக சிறு குறு நிறுவனங்கள் கடன் கேட்டால் அதற்கு எந்த சொத்தை ஈடுகடனாக எழுதி வைப்பீர்கள் என்று கேட்டு அந்த சொத்தின் மதிப்பை மதிப்பீடு செய்து தருவார்கள். நாளை ஏதேனும் காரணங்களால் அந்த கடனை கட்ட முடியவில்லை என்றால் அந்த சொத்தினை ஜப்தி செய்து ஏலம் விட்டு அதில் வரும் பணத்தின் மூலம் அந்த கடன் தொகையில் வர வைப்பார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் பிணையின்றி வழங்கப்பட்ட கடனை வசூலிக்க இயலாமல் அது தள்ளுபடி வரி சென்று இருக்கிறது. இப்படி பிணையில்லா கடன் வாங்கியவர்களின் பட்டியலை கேட்டால் அது இந்திய ரிசர்வ் வங்கி சட்டத்திற்கு எதிரானது என்றும் அதை தர வேண்டியதில்லை என்றும் நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதில் தருகிறார். இதுதான் வெளிப்படைத்தன்மையா? நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் நாட்டின் நிதிநிலை பற்றி அறிய உரிமை இருக்கிறது. மாநில அரசாங்கத்தின் கடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ₹3.5 லட்சம் இருப்பதாக அண்ணாமலை வருத்தம் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் கடன் குறிப்பாக மோடி ஆட்சிக்கு வந்த பின்னர் வாங்கிய கடன் என்பது ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் ₹4 லட்சம் இருக்கிறதே, அதை பற்றி பேசலாமா? இந்தியாவில் இருக்கும் அனைத்து மாநிலங்களும் பெற்ற கடன் தொகை மொத்தமே 65 லட்சம் கோடி தான். 25 லட்சம் கோடி பேர் முதலாளிகளுக்கு தள்ளுபடி செய்த மோடி அரசாங்கம் மாநிலங்களின் கடன்களை தள்ளுபடி செய்திருக்கலாமே. இந்த மாநிலங்களின் கடன்களில் பெரும்பான்மை நலத்திட்ட உதவிக்காக செய்தவிதானே.